வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி. தலைப்புச் செய்திகள். குஜராத்தின் தாஹோத் நகரில் உள்ள ரயில் என்ஜின் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட முதலாவது மின்சார ரயில் என்ஜினை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இந்தியாவுடனான இருதரப்பு உறவு மேலும் வலுப்பெற்றுள்ளதாக கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். இந்தியா மாலத்தீவு இடையேயான உயர்நிலை குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக அடுத்த மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பவன் பர்த்வால் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். குஜராத்தின் தாஹோத் நகரில் உள்ள ரயில் என்ஜின் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட முதலாவது மின்சார ரயில் என்ஜினை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார். மேலும் அங்கு என்ஜின் உற்பத்தி பிரிவையும் அவர் பார்வையிட்டார். முன்னதாக பிரதமர் இன்று காலை வதோதராவில் நடைபெற்ற பேரணி ஒன்றில் பங்கேற்றார். இப்பேரணியில் பங்கேற்ற பொதுமக்கள் கையில் தேசிய கொடி ஏந்தியும் மலர்தூவியும் பிரதமரை வரவேற்றனர். தாஹோத், பூஜ், காந்தி நகரில் 82,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து அவர் அடிக்கல் நாட்டுகிறார். நாளை காந்தி நகரில் நடைபெறும் குஜராத் நகர்ப்புற வளர்ச்சி அமைப்பின் 20 ஆண்டுகால நிறைவு விழாவில் பிரதமர் பங்கேற்கிறார். இதற்கிடையே எமது செய்தியாளரிடம் பேசிய மேற்கு ரயில்வேயின் தலைமை செய்தி தொடர்பாளர் திரு வினித் அபிஷேக், தாஹூதில் உள்ள மின்சார ரயில் என்ஜின் உற்பத்தி ஆலை உள்நாட்டு தேவைகளை நிறைவு செய்வதோடு ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு என்ஜின்களை ஏற்றுமதி செய்யும் என்று தெரிவித்தார். நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மின்சார ரயில் என்ஜினானது 4,600 டன் எடை கொண்டது என்றும் குளிர்சாதன வசதி கொண்டது என்றும் விபத்துகளை தடுக்கும் வகையில் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அமைப்பினை கொண்டது என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியாவுடனான இருதரப்பு உறவு மேலும் வலுப்பெற்றுள்ளதாக கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் அனிதா ஆனந்தை தொடர்பு கொண்டு பேசிய நிலையில் அவர் இக்கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார். பொருளாதார ஒத்துழைப்பு, பரஸ்பர முன்னுரிமைகளை மேம்படுத்துதல் குறித்து தங்களது பேச்சு ஆக்கப்பூர்வமானதாக அமைந்தது என்று அனிதா ஆனந்த் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா மாலத்தீவு இடையேயான உயர்நிலை குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் அப்துல்லா கலீல் இதில் பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார மற்றும் கடல்சார் பாதுகாப்பில் ஒத்துழைப்பில் முன்னேற்றம் காணும் வகையில் இப்பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்படவுள்ளது. இதனைத் தொடர்ந்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை டாக்டர் அப்துல்லா கலீல் சந்தித்து பேசுகிறார். பிரிட்டனைச் சேர்ந்த லிவர்பூல் பல்கலைக்கழகம் உடனான பரிமாற்ற ஒப்பந்த நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தலைமை வகித்தார். பல்கலைக்கழக மானியக்குழு தலைவர் திரு வினித் ஜோஷி இந்த பரிமாற்ற ஒப்பந்த கடிதத்தை லிவர்பூல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டிம் ஜோன்ஸிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவுக்கான பிரிட்டன் தூதர் லிண்டி கேமரூன் உட்பட பலர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து பெங்களூருவில் லிவர்பூல் பல்கலைக்கழக வளாகம் அமையவுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
ஆபரேஷன் சிந்தூர் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. 9 தீவிரவாத முகாம்கள் அழிப்பு, 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு, எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு, மத்திய அரசின் உறுதிப்பாடு, பாதுகாப்பு படைகளின் செயல்திறன். ஆபரேஷன் சிந்தூர், இது வெற்றி திலகம். முப்படைகளின் வலிமையை போற்றுவோம், வணங்குவோம்.
4 மாநிலங்களுக்கு உட்பட்ட 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. குஜராத்தில் 2 தொகுதிகள், கேரளா, மேற்குவங்கம், பஞ்சாப் மாநிலங்களில் தலா 1 தொகுதிக்கு அடுத்த மாதம் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளாகும். 3ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். 5ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கான கடைசி நாளாகும். இந்த தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் 23ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் என்று தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்படும் விழாவில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை திரு ராஜேந்திரன் இன்று பார்வையிட்டார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த மாதம் 12ஆம் தேதியன்று நடைபெறும் விழாவில் 1200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் 1 லட்சம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் நக்சலைட் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. காவல்துறை கண்காணிப்பாளர் திரு குமார் கௌரவ் தலைமையிலான குழுவுக்கும் மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இடையே நேத்தர்ஹாட் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 5 லட்சம் ரூபாய் பரிசுத்தொகை அறிவிக்கப்பட்ட மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த மணீஷ் யாதவ் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். 10 லட்சம் ரூபாய் பரிசுத்தொகை அறிவிக்கப்பட்ட குந்தன் கேர்வார் என்பவர் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு கயானா உறுதுணையாக இருக்கும் என்று அந்நாட்டு துணை அதிபர் திரு பாரத் ஜக்தியோ தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக உலக நாடுகளிடம் விளக்கம் அளிக்க மத்திய அரசு நியமித்துள்ள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு சசி தரூர் தலைமையிலான அனைத்துக் கட்சி குழுவை சந்தித்து பேசியபோது அவர் இக்கருத்தினை வெளிப்படுத்தினார். இந்தியாவின் நிலையை கயானா துணை அதிபர் நன்கு புரிந்து கொண்டதாகவும் அவரிடம் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து உரிய விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் திரு சசி தரூர் தெரிவித்துள்ளார். பஹ்ரைன் சென்றுள்ள பிஜேபி உறுப்பினர் திரு பைஜெயந்த் பாண்டா தலைமையிலான அனைத்துக் கட்சி குழுவினர் பஹ்ரைன் துணை பிரதமரை சந்தித்து பேசினர். அப்போது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை தெரிவித்தனர். ரஷ்யா உக்ரைன் நாடுகள் இடையே 303 கைதிகள் பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த 16ஆம் தேதியன்று இஸ்தான்புல்லில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின்போது 1000 கைதிகளை விடுதலை செய்ய இரு நாடுகளும் ஒப்புக்கொண்ட நிலையில் இந்த பரிமாற்றம் நிகழ்ந்துள்ளது. கீவ் நகரில் இருந்து திரும்பியுள்ள ரஷ்ய வீரர்கள் பெலாரஸில் மருத்துவ மற்றும் உளவியல் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் ராணுவம், தேசிய பாதுகாப்பு படை, எல்லை பாதுகாப்பு படை மற்றும் போக்குவரத்து துறையைச் சேர்ந்தவர்கள் ரஷ்யாவால் விடுவிக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தமது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். கேரளா மற்றும் மாஹேவின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நாளை முதல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை கன முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. கர்நாடகாவின் கடலோரப் பகுதி மற்றும் தெற்கு உட்பகுதியில் உள்ள சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், யானாம், ராயலசீமா மற்றும் தெலங்கானாவில் அடுத்த 4 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் 29ஆம் தேதி வரை மழை தொடரும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் கோவை, நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் பயணிகளின் பாதுகாப்பு கருதி சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான கோவை குற்றாலம், பரளிக்காடு, பூச்சமரத்தூர், சூழல் சுற்றுலா, வால்பாறையில் உள்ள கவி அருவி ஆகியவை மூடப்பட்டுள்ளன. இதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் முக்கிய ஆன்மீக தலமாக உள்ள பூண்டி வெள்ளியங்கிரி மலைத்தொடர்களில் மழை பெய்து வருவதால் மலையேற்றத்திற்கு பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மலை ஏறியவர்களை பத்திரமாக கொண்டுவர வனத்துறை சார்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக உள்ள வால்பாறை மலைப்பகுதியில் தொடர் மழையும், சின்னக்கல்லாறு, ஆழியாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் அதி கனமழையும் பெய்து வருகிறது. இதனால் வால்பாறைக்கு சுற்றுலா வருவதை பொதுமக்கள் தவிர்க்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வால்பாறையில் உள்ள கவி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
தாய்லாந்து ஓபன் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பவன் பர்த்வால் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் கம்போடியாவின் சாவ் ரங்ஸியை வென்றார். நார்வே செஸ் சாம்பியன் போட்டி இன்று தொடங்குகிறது. ஸ்டாவங்கரில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் குகேஷ், அர்ஜுன் எரிகேசி, கொனேரு ஹம்பி, வைஷாலி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். முதல் சுற்று ஆட்டத்தில் குகேஷ் நார்வேயின் மேக்னஸ் கார்ல்சனை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குஜராத்தின் தாகோத் நகரில் உள்ள ரயில் என்ஜின் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட முதலாவது மின்சார ரயில் என்ஜினை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இந்தியாவுடனான இருதரப்பு உறவு மேலும் வலுப்பெற்றுள்ளதாக கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். இந்தியா மாலத்தீவு இடையேயான உயர்நிலை குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக அடுத்த மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பவன் பர்த்வால் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் செய்தியறிக்கை நிறைவடைகிறது.